السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والبلد الطيب يخرج نباته بإذن ربه، والذي خبث لا يخرج إلا نكدا، كذلك نصرف الآيات لقوم يشكرون. وقال الله تبارك وتعالى: ولعبد مؤمن خير من مشرك ولو أعجبكم. وقال الله تبارك وتعالى: إن الذين آمنوا وعملوا الصالحات سيجعل لهم الرحمن ودا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن. رواه الترمذي. وقال عليه الصلاة والسلام أيضا: ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் எல்லா மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் விளக்கல்களிலிருந்தும் விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை வசியத்தாக உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்று எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனையும் கவலையும் ஒரு சிந்தனையும் என்னவென்றால், நமது எதிர்கால சந்ததிகளை எப்படி பாதுகாப்பது என்ற ஒரு சிந்தனை புத்தியுள்ள அனைவர்களிடத்திலும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது. இந்த கவலை முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சகல மதத்திலுள்ள மனித நேயமுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையுள்ள அனைத்து மனிதர்களுடைய உள்ளத்திலும் இந்த சிந்தனை நிச்சயமாக பிறந்துதான் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த பிரச்சினைக்கு, எங்களுடைய சந்ததிகளை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கும் போது, முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹுவினால் மிக தெளிவாக வழிகாட்டப்பட்டவர்கள். அல்லாஹுடைய வேதம் ஒரு பக்கம் எங்களுக்கு தெளிவாக வழிகாட்டுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் ஊடாக, சீராவின் ஊடாக, ஹயாத்தின் ஊடாக
மறுபக்கம் மிக அழகான ஒரு வாழ்க்கையை காட்டி தந்திருந்தோம். அந்த வாழ்க்கையில் பார்க்கவில்லையோ விளங்கவில்லையோ தெரியாது, அல்லது அதிலே அல்லாஹ் பாதுகாக்க நம்பிக்கை குறைந்து விட்டதோ தெரியாது. அந்த வழிமுறைகளில் இருந்து நகர்ந்து முஸ்லிம் அல்லாதவர்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததிகளை பாதுகாப்பதற்காக என்னென்ன வழிமுறைகளை தேடுகிறார்களோ, என்னென்ன பொறிமுறைகளை அவர்கள் கையாளுகிறார்களோ, எந்தெந்த வழிகளில் அவர்களுடைய பிள்ளைகளை விட்டு எதிர்காலம் ஒளிமயமாகும் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ, இதே பாதையில் முஸ்லிம்களாகிய நாங்களும் பயணித்துக் கொண்டிருப்பதுதான் இந்த ஜமானில இருக்கக்கூடிய மிகவும் கசப்பான ஒரு உண்மையாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதிர்கால சந்ததிகள் என்று சொல்லும் போது அவர்கள் யார்? சமூகத்தின் எல்லா விடயங்களையும் நாளை சுமக்க வேண்டியவர்கள், ஒரு மத்தியுடைய நிர்வாகத்தை பொறுப்பேற்க வேண்டியவர்கள், பெண் பிள்ளைகளுக்கு கணவன்மார்களாக வர வேண்டியவர்கள், எங்களுடைய சொத்துக்களை அவர்கள் நாளை பாதுகாக்க வேண்டியவர்கள், நாட்டினுடைய ஆட்சியை நீதமாக நடத்த வேண்டியவர்கள், அவர்களுக்கு பின்னால் வருகின்ற சமுதாயத்தை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள், இப்படியான பாரிய பொறுப்பை எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தில் செய்வார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலேயே பலவிதமான பொறுப்புகளை கொடுப்பதற்கு தகுதியுள்ளவர்களை மீன் பிடிப்பதற்கு வலை போடுவதை போன்று வலை போட்டு தேட வேண்டிய ஒரு கடுமையான சூழல் இருக்கிறோம். தகுதியானவர்களை தேடுவது கஷ்டம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு நிக்காஹுடைய மஜ்லிஸ் நடைபெறுகிறது, அங்கே முக்கியமான பிரமுகர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். மணவாளருடன் பெண்ணுக்கு பொறுப்பான வலியும் அந்த காட்சியை பார்த்து நாளை நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லும் 2 சாஹிதுகள், வலியாக வருபவர் வெறும் ஒரு பெண்ணுடைய தந்தையாக மட்டும் இருப்பது போதுமானதா? சாட்சியாக வருவதற்கு பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருப்பது மாத்திரம் எங்கேயாவது ஒரு நிபந்தனையாக இஸ்லாம் சொல்லி இருக்கிறதா? இல்லவே இல்லை. வலியாக வருபவருக்கு இருக்க வேண்டிய தகமைகளை ஃபுகஹாக்கள் தங்களுடைய சட்ட நூல்களிலே சொல்லி இருக்கிறார்கள். யாரு சாட்சியாக சாஹிதாக வர வேண்டுமோ அவர்களுடைய தன்மைகளையும் ஃபுகஹாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த தன்மைகளை எல்லாம் தேடினால் யாரையும் சாட்சியாக ஏற்க முடியாத நிலை வரும். யாரையும் சாட்சியாக கையொப்பமிட அழைக்க முடியாத நிலைமை உருவாகும். சாட்சி என்று சொல்பவருடைய அடிப்படை தன்மை என்ன? அவர் பெரும்பாவம் செய்யக்கூடாது. பெரும்பாவம் செய்யக்கூடாது, சிறுபாவத்தை தொடராக. சிறுபாவம் நடக்கும் மனிதனால் அந்த பாவத்தை விடாமல் சிறிய பாவத்தை தொடர்ந்து செய்யக்கூடாது. ஒரு ஊரில் எத்தனை பேரை இப்படி தேடலாம்? பெரும்பாவம் செய்யாதவர் சிறுபாவத்தை தொடராக செய்யாத எத்தனை பேரை பிறக்கலாம்? இதை மட்டும் சொல்லல, சாட்சியாக வருவதற்கு தகுதியானவர்களுக்கு பலவிதமான நிபந்தனைகளை முன்வைக்கிறார்கள். இருந்தாலும் இப்போது எப்படி நாம் சாட்சிக்கு ஒருவரை கூப்பிடுகிறோம் என்றால், இருக்கிறவரில் நல்லவர், இருக்கிறவரில் நல்லவர், எல்லா பழுதா போச்சு, இருக்கிறதில ஒரு நல்ல மாங்கையாவது பிறங்குமே. சொல்வார்கள் அரபிலே, அஹப்புல் மஸ்ஸதத்தை, ஒரு நிலைமை எங்களுக்கு உண்டாகுது, அந்த நிலைமையிலே 2 விஷயங்கள் முன்னால தெரியுது, அந்த 2மே கெட்டதுதான், ஆனால் அந்த 2லே ஏதோ ஒன்றை தான் பிறக்க வேண்டிய நிலைமை உருவாகுது. இப்போது 2மே கெட்டதாக இருந்தாலும் எதிலே கெடுதி குறைவோ அதனை பிறக்க முடியும் என்று பொகாக்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் வலிகளும் சாகிதுகளும் இன்றைய ஜமானில் பிறக்கப்படுகிறார்களே தவிர உண்மையான தகமை உள்ளவர்களை பிறக்குவது ரொம்ப கடினம்.
இந்த ஜமானிலே அந்த நிலை என்றால் எமது எதிர்கால சந்ததிகள்
நெருப்புக்கு மேலே வாடுகிறார்கள். சந்ததிகளை நெருப்பு துரத்துகிறது. சித்தனாக்கள் துரத்தி வாலிபர்களின் சிந்தனைகளை நாசமாக்கிக் கொண்டிருக்கிறது. வாலிபர்களின் வாழ்க்கையை மண்ணாக்கிக் கொண்டிருக்கிறது. இளவு சிறார்களின் எதிர்காலத்தை தீயிட்டு கொளுத்திக் கொண்டிருக்கிறது.
ஒரு பக்கம் போதை வத்துக்களுடைய தாக்கம், மறுபக்கம் பணத்தின் மோகம்.
ஒரு பக்கம் போதை வஸ்துக்கள் வாலிபர்களை நாசமாக்கிறது, இன்னொரு பக்கம் பணம் மிஞ்சியதனால் அளவுக்கு அதிகமான பணம் கையிலே புழங்குவதனால் கொடுக்கப்படுவதனால் இன்னும் எத்தனை வீடுகளிலே இருக்கக்கூடிய வாலிபர்களும் இளம் யுவதிகளும்
தங்களுடைய புனித தன்மையை கெடுத்தி நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவர்களை பாதுகாத்து மீட்டெடுப்பதற்கு என்ன வழி?
என்ன வழி?
வெறும் புது புது பாடசாலைகளை உருவாக்குவது இதற்கு தீர்வா?
அரபு மதரசாக்களை உருவாக்குவது மட்டும் இதற்கு தீர்வா? அல்லது அந்த பிள்ளைகளுக்கான சபைகளையும் மாநாடுகளையும் கூட்டி கூட்டி அவர்களை வைத்து கலைப்பது மட்டும் தீர்வா?
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் கண்டுகொண்டிருக்கிற இந்த பிரச்சனையின் 25% பிரச்சனைகளுக்குத்தான் இந்த முறைகள் எல்லாம் தீர்வு பெற்றுக் கொடுக்கும்.
75% காயங்களை, 75% பிரச்சனைகளை, 75% சித்தனாக்களை
இவைகளின் மூலம் அடைக்க முடியாது. அதை அடைக்க முடியும் எங்கு தெரியுமா? முதலாவது மதரசாவை சீராக்கினால்.
முதலாவது மதரசா உங்களுடைய வீடுகள், உங்களுடைய வீடுகள், நீங்கள் வாழுகின்ற வீடுகள், நீங்களும் உங்களுடைய மனைவியும் அதிலே அதிபராகவும் உப அதிபராகவும் இருக்கிறீர்கள்.
அந்த வீடுகள் எந்த சூழ்நிலையில் எந்த பின்னணியில் இருக்கிறது என்று சிந்திக்காதவரை இஸ்லாமிய பாடசாலை அல்ல,
அரபு கல்லூரிகள் அல்ல, ஹிஃப்ஸ் மதரசாக்கள் அல்ல, ஜாமியாக்கள் பல்கலைக்கழகங்களை வீடு வீடாக நிறுவினாலும்
ஒரு சமூகத்தை ஒரு நாளும் உருவாக்க முடியாது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதற்கு ஒப்பானது என்றால், ஒருவனுடைய உடம்பிலே நோய் நிறைந்திருக்கிறது,
பலவிதமான பழுதுகளும் ஊடங்களும் காயங்களும்
மனிதன் பார்த்தாலே மூக்கை துடை மூக்கை அடைத்துக் கொண்டு போகிற அளவுக்கு துருவாடை அவனிலிருந்து வீசுகிறது.
இந்த மனிதனுக்குள்ள பரிகாரம் என்ன?
அதை மறைப்பதற்காக ஒரு கோட் அணிவிப்பதா அல்லது அந்த காயத்துக்கு மருந்து போடுவதா?
உள்ள புண்கள் அவிந்து அதிலே இருந்து ஊனம் வடித்துக் கொண்டிருக்கிறது.
இவர் அழகான 10,000-20,000 ரூபாய் பெறுமதியான ஒரு அழகான கோட்டை அணிவித்து அந்த மகனை கல்யாண வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்.
வெளியே அழகு பார்ப்பவர்கள் அழகென்று நினைக்கிறார்கள், உள்ளே அவிந்து துருவாலை வீசுகிறது, அவனுடைய உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது.
இதுபோன்றுதான் இன்று நிறைய வாலிபர்களுடைய நிலைமை இருக்கிறது.
ஆடையை கொண்டு மறைக்க வேண்டாம், ஆடையை கொண்டு மறைத்து விட்டோம் என்று திருப்தி அடைய வேண்டாம். தகவைகளை குவாலிஃபிகேஷன் கொடுத்து விட்டோம் என்று தூங்கிவிட வேண்டாம்.
பிள்ளைகளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள்.
பிள்ளைகள் பாவமான சூழ்நிலையிலையும் தங்களை பாதுகாத்துக் கொள்கிற அளவுக்கு பயிற்சி பெற்றவர்களான பாருங்கள்.
இல்லை என்றால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க உங்களை அவமானப்படுத்துவார்கள்.
பார்த்துக் கொண்டிருக்க குடும்பத்தின் ஆடைகளை உருவி எடுப்பார்கள், குடும்ப கண்டியத்தை பறிப்பார்கள், உங்களுக்கு இருந்த மரியாதையை சீரழிப்பார்கள்.
நீங்கள் மரணித்த பிறகு இந்த குடும்பத்து பிள்ளையாக மக்கள் யோசிக்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறி போகும். இதனால்தான்
அல்லாஹ்வுடைய குர்ஆனும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளிமயமான வாழ்க்கையும் எல்லா காலத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் எல்லா தரத்தில் உள்ளவர்களுக்கும் எல்லா மொழி பேசுகிறவர்களுக்கும் சமமானது, பொருத்தமானது. உலகத்துள்ள பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு,
அதை மிஞ்சிய தீர்வு யாரிடத்திலையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம்
சொன்னார்கள், எங்களுடைய அடிப்படையான சிந்தனையை தகர்த்து வீசுகிறார்கள் ரசூலுல்லாஹ்
என்றுள்ள தந்தைமார்கள் மனதிலே என்னென்ன ஆசைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ,
தாய்மார்கள் என்னென்ன ஆசைகளுடன் பிள்ளைகளை வளர்க்கிறார்களோ, வாலிபர்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ,
அவர்களுடைய சிந்தனைகளில் இருக்கும் நச்சு கருத்துக்களை தகர்த்தெறிகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மா நஹல வாலிதுன் வலதன் நஹலா,
ஒரு தந்தையால் ஒரு தாயால் தன்னுடைய மகனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று
அன்பளிப்பு ஒன்று கொடுக்க முடியுமாக இருந்தால் அந்த அன்பளிப்பு
அவனுக்கு கோடிக்கணக்கு பணத்தை சேர்த்து கொடுப்பதல்ல,
சொந்தமான வீடு கட்டி கொடுப்பதல்ல, 100 மொழிகளை சரளமாக பேசுவதற்கு கற்றுக் கொடுப்பதல்ல, உலகில் உள்ள ஒரு பெரியோர் கொலேஜிலே படித்து
அதில் உள்ள எல்லா சர்டிபிகேட்டுகளையும் வாங்குறதல்ல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதை விட வேறு எது இல்லை.
அதபு படிச்சு கொடுங்க, அதபுன் ஹஸன், நல்லொழுக்கத்தை படித்துக் கொடுங்கள். நல்லொழுக்கம் பள்ளியில் உள்ள இமாமுடைய வேலை அல்ல, நல்லொழுக்கம் கற்றுக் கொடுப்பது பாடசாலையில் உள்ள ஆசிரியருக்குரியதல்ல.
நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது அவர்களை 24 மணி நேரமும்
கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய
தாய் தந்தையினுடைய பொறுப்பா. இதைவிட பெரிய அறிவுரை யாரிடத்தில் இருக்க முடியும்?
இன்று நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்,
என்னுடைய மகன் ஒரு காலேஜிலே படிச்சு நல்ல ஒரு கிராஜுவேட்
அல்லது நல்ல ஒரு பட்டதாரி நல்ல ஒரு கம்பெனியிலே வேலை செய்யறாரு, லண்டனில் வேலை செய்யறாரு, கத்தாரில் வேலை செய்யறாரு, பெரிய ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறாரு
அல்லது ஹாபிதுல் குர்ஆனாக இருக்கிறாரு,
ஆலிமாக இருக்கிறாரு, முஃப்தியாக இருக்கிறாரு, ஒரு மதரசாவுடைய முதீர் அறிவராக இருக்கிறாரு.
சந்தோஷப்படுங்க, ஆனால் முழு சந்தோஷப்படவானாம்,
திருப்தி அடைஞ்சிடவானாம். இதெல்லாம் பட்டங்கள், இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய நிரந்தர வாதா இல்ல.
வேணுமென்றால் ஹாபிதுக்கு அதுவும் அமல் செஞ்ச முஃப்லிஸாக இருந்தா
அவருக்கு ஒரு வாதா இருக்கு.
இதை நம்பிவிட வேண்டாம். சின்னொரு இடத்திலையும் ஃபித்னாவுடைய இடத்திலையும் ஈமான பறி கொடுத்துருவாரு இவ்வளவு பட்டங்களையும் வச்சுக்கொண்டு.
ஈமான பறி கொடுத்துருவாரு, பாவம் செய்ததல்ல, ஈமான கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியில பேசிடுவாரு.
ஒரு உதாரணம் சொல்றேன், நிறைய பேச நேரம் இல்லை,
ஒரு உதாரணம் சொல்றேன்.
ஹாபில் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் அல் விதாயா வன் நிஹாயால முஹம்மது இப்னு அப்துல் ரஹீம் என்ற அறிவிப்பாளர் ஊடாக ஒரு செய்தி அறிவிக்கிறார்.
அவர் சொல்றாரு, நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்வதற்காக ஒரு படை புறப்பட்டோம். எங்கட படையில ஜமாத்தில ஒரு அழகான வாலிபர் இருந்தார், சுடிதுடிப்பானவர். எங்களிலே அவரை விட கிராத்தோதர காரி யாரும் இல்லை. எங்களிலே ஆக குரான தெரிஞ்ச காரி அவரே, ஆகவும் சட்டம் தெரிஞ்ச முஃப்தி அவரே. அவருக்குத்தான் ஃபர்ளுகள் அல்லது ஃபராயிதுடைய அனந்திர சொத்து பிரிக்கிற அறிவும் ஞானமும் இருந்தது. எல்லா வேலைகளையும் திறமையாக செய்வார். துணிச்சல்.
நாங்க எல்லாம் கதைச்சு கொண்டோம், இது போல ஒரு மகன் எங்களுக்கு இருக்க கூடாதா?
படையில் இருந்த எல்லாருடைய கதை இதுதான். அது எல்லாம் இருக்கே, குர்ஆன் இருக்குது, ஃபிக்ஹ் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு, யுத்தம் செய்யும் வீரம் இருக்கு, படைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு, முன்னணியில துணிச்சலோடு போறாரு.
இது எங்கட மகனாக இருக்க கூடாதா?
படை போய்கிட்டு இருக்குது,
ஒரு கோட்டையை கடந்து போனோம். அந்த கோட்டைக்கு மேல இந்த வாலிபர் ஏறினார்.
கோட்டையின் சுவர்களுக்கு பின்னால்
ஒரு அழகான இளம்பெண் நின்றார். அவளை கண்டது மாத்திரம்தான் அந்த ஒரு பார்வை இவரது உள்ளத்தை எரித்து,
எங்கிருந்து கேட்டார், உன்னை அடைய வழி என்ன?
குர்ஆன் இருக்குது, ஃபிக்ஹ் இருக்குது, ஃபராயில் இருக்குது, வீரம் இருக்குது, அழகு இருக்குது,
எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது.
பார்வையை நிறுத்துற ஈமான பலம் இல்ல. அவர் சொன்னார், ஒரு வழியும் இல்ல, நீனும் என்ன போல கிறிஸ்துவனாக,
கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி.
அங்கிருந்தே அந்த மதத்துக்குரிய ஏற்பாடுகளை செய்தார், மாறினார். அந்த பெண்ணை அடைஞ்சார்.
கோட்டைக்கு மேலே ஏறினார். ஹாபிலாக, முஃமினாக, காரியாக, வீரனாக, துடிதுடி புள்ளவராக
இறங்கினார். நசராணியாக பெரும் கவலை.
யுத்தத்தில் அடுத்த பயனில்லா கண்ணீரோடு கழிந்தது. இந்த வாலிபனை பற்றித்தான் முழு நாளும் நாங்கள் கலக்கிறது.
திரும்பி வரும்போது அந்த வாலிபரை திரும்பி கண்டோம். சொன்னாமடே, அல்லாத அடியானே, உனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்புகளை தந்தான், திரும்பி இஸ்லாத்துக்கு வந்துடுறேன்.
அல்லாஹ் பயந்து அல்லாஹ் சத்தியமான மார்க்கத்துக்கு திரும்பு என்று தாவத்து கொடுத்தோம்.
அவர் ஒருவாறு பணிந்து வந்தார். நாங்க சொன்னோம், அந்த குர்ஆன் ஒளிக்காட்டு
பழைய நியமத்துகளை நினைவுபடுத்தியாவது அவனை இஸ்லாத்துக்குள்ள எடுப்போம் என்று சொன்னோம்.
அழகிய தொனியில குர்ஆன் ஒதுனியே. அவன் சொன்னான், கவலையான விஷயம், இந்த குறுகிய நாட்களுக்குள்ள முழு குர்ஆனும் எனக்கு மறந்து போச்சு. நசீதுல் குர்ஆன குல்லா, இப்னு கஸீருடைய வார்த்தை,
முழு குர்ஆனும் மறந்தது.
என்ன கவலைப்படுத்துற ஒரே ஒரு ஆயத்து மட்டும் ஞாபகம் இருக்கு.
அது என்ன குத்திரத்துக்குள்ளாய
காபிர்கள் ஒரு நாளைக்கு ஆசைப்படுவாங்க, விரும்புவாங்க, அவங்களும் முஸ்லீமாக இருந்திருக்க
கூடாது.
நபியே, காபிர்களுடைய விஷயத்துல
மிச்சம் ஊண்டி பிடிக்கவான, நல்லா சாப்பிட்டு குழு நல்லா துணியாவை அனுபவிச்சு துணியாவில காண்றதுல எல்லாம் மூழ்கிட்டு வரட்டும்.
அவனுங்க கியாமத்துல பாப்பானுங்க அதுல வேலைய. இந்த ஆயத்து மட்டும்தான் ஞாபகம் இல்லை. இந்த சம்பவம் நமக்கு என்ன படிப்பினை பெற்று தருகிறது என்றால்,
தகவைகள் ஈமான பாதுகாக்காதே, குவாலிஃபிகேஷன்
பாதுகாக்காதே. சூழ்நிலை வரும்போது பாவமான இடத்திலே தன்னை பறிகொடுத்துருவார்.
அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுடைய வீடுகளை ஈமானுடைய மஜ்லிஸ்களாக மாற்றுங்க.
இன்றே எமது எதிர்கால வாலிபர்களை பாதுகாக்க இருக்கும் ஒரே ஒரு வழி,
மக்காவிலே ரசூலுல்லா ஒரு வீடு பாதிச்சாங்களே தாருல் அரக்கம் என்றே, அது போல எங்கட வீடுகளையும் தீனுடைய சிந்தனைகள்,
தீனுடைய பேச்சுகள் பேசி உள்ளத்துக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொடுக்கக்கூடிய
தாய் தந்தையர்கள் உள்ள வீடுகளாக என்னுடைய வீடுகளை மாற்றினாலே தவிர குவாலிஃபிகேஷன்ஸால யாரையும் மாற்ற இயலாது. இதுவே உண்மை.
இதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார். ஒரு உதாரணத்தோட ஹஜ்ரத் ஹுதைபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு,
இவர கிறிஸ்துவ மன்னர் பிடிச்சாரு. ஹுதைபா அறிவாளி, பெரும் விவேகி.
ஆனா மற்றவர்களை திருக்கிற வேற வேற இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை. அவரை பிடிச்சு சொன்னாங்க, அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க.
உனக்கு இந்த நாட்டில் ஒரு பகுதியை ஆட்சி செய்ய தாரோ, இந்த மகளை நிக்காக முடித்து தருவேன்,
நீ முகம்மதன மார்க்கத்தை விட்டுடுவா. ஹஜ்ரத் ஹுதைபா என்ன சொன்னாங்க, வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் கொண்டு வச்சிரு, முகம்மது ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை விட்டுட்டு வர
மாட்டான். அரசு பிறகு அரசன் அவரை பயமுறுத்தினார். ஜெயிலிலே ஒரு வார காலம் பசியில் போடப்பட்டிருந்தார்.
ஒரு வாரம் பசியில இருந்தா எதையாவது சாப்பிட்டு உச்சிட பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கு.
சாப்பிட்டு பசி முடிந்த பிறகு, காலம் முடிந்த பிறகு
அவருக்கு குடிக்க கொடுக்கப்படுகிறது மதுபானம்.
மதுபானம் சாப்பிட கொடுக்கப்படுகிறது
பன்றியின் மாமிசம், பன்றி இறைச்சும் மதுபானம்.
அந்த நிலைமையில் அவருக்கு இவ்விரார் அந்த அடிப்படையில் அனுமதி இருந்தாலும்
அதற்கு ஹுதைபா விளங்கினாங்க, இவன் இது ரெண்டையும் தந்து என் இஸ்லாத்தை கேவலப்படுத்த பார்க்கிறான்.
இங்க விட்டு கொடுக்க கூடாது. இந்த பசியிலே எனது ரூஹம் பிரிந்தாலும்
இந்த மதுபானத்தை குடிக்க போறது இல்லை, பன்னீரத்தை சாப்பிட போறது இல்லை. கடைசியாக என்ன நடந்துச்சு? ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வழியிலே
அல்லாஹ் அந்த முழு ஜமாத்தையும் பாதுகாத்தான். உயிரோடு மதீனாவுக்கு திரும்பினார்கள்.
ஏன், எப்படி அவர் தப்பினார்,
எப்படி ஹஜ்ரத் ஹுதைபா தப்பினார்? பெரும் கலைகளை படிக்காத ஹஜ்ரத் ஹுதைபா இன்றிருக்கக்கூடியவர்கள் அடையும் பெரும் பெரும் பட்டங்களை அடையாத ஹஜ்ரத் ஹுதைபாவால் அந்த கிறிஸ்துவ மன்னருக்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படையான சட்டங்களை எப்படி பேண முடிந்தது?
ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானுடைய மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸ்களில் இருந்து அல்லாஹ்வை எவ்வளவு மதிக்கணும், அவருடைய கட்டளைகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் என்று படித்த படிப்பு. இதுக்கு பேர் மஜாலிஸுல் ஈமான். வீடுகளை இந்த நிலைமைக்கு மாற்றுங்கள். அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த சந்ததிகளை தருவான். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாப்பானாக, தீனை கொண்டவர்களை பாதுகாப்பானாக, சத்தியமான இஸ்லாத்திலே அவர்களுக்கு கற்றை ஏற்படுத்தி கொடுத்தருவானாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக, முழு உலகத்திலும் பரத்துவாயாக, அதற்கு எதிராக செய்யப்படுகின்ற அனைத்து சூழ்ச்சிகளையும் தவிடுமடியாக்குவாயாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற மேலான பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன். வா ஆஹிரு தஅவானா அல்ஹம்து.